அடுத்து ஆறாவது, இது முக்கியமான ஒரு மறுக்கப்படுகிற கொள்கை, ஏகான்மவாதிகள் சங்கரருடைய கொள்கையை பின்பற்றுகிற ஏகான்மவாதிகளை மறுக்கிற இடம். ஆக ஏகான்மவாத கொள்கை என்பது என்ன? உயிரை பற்றி, உயிர் என்ற ஒரு தனிப்பொருள் கிடையாது, உயிர் என்ற தனிப்பொருள் கிடையாது, பரம்பொருளாகிய பிரம்மன்தான் இந்த வெவ்வேறு உடம்புகளிலே வெவ்வேறு உயிர்களாக ஒரு பொய்த் தோற்றத்தை அளிக்கிறது. அப்பியரன்ஸ், எப்படி ஒரே சந்திரனுடைய நிழல் வெவ்வேறு நீர்க்குடங்களிலே பிம்பமாக, நிழலாக, சாயலாக தோற்றமளிக்கிறதோ, ஒரே சந்திரனுடைய நிழல் பல்வேறு நீர்க்குடங்களிலே தோற்றமளிப்பதைப் போல, ஒரே பிரம்மன்தான் வெவ்வேறு உடம்புகளிலே உயிராக தோற்றமளிக்கிறது என்று அவர்கள் கூறுவார்கள். எனவே உயிர் என்பது அவர்கள் கருத்துப்படி எது? பிரம்மன்தான், பிரம்மம்தான் உயிர், பிரம்மமே உயிர் என்பது அவர்கள் கொள்கை. இது நம்முடைய சைவ சித்தாந்தத்திற்கு நேர் மாறான, நேர் எதிரான ஒரு கொள்கை. நாம் தொடக்கத்திலேயே பார்த்தோம், உயிரினுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு, பிரம்மத்தினுடைய அறிவு எப்படிப்பட்டது, ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை எல்லாம் பார்த்தோம். பிரம்மத்தினுடைய அறிவு எப்படிப்பட்டது? தானே அறிவது, பிறகு எல்லாவற்றையும் ஒரே காலத்திலே அறிந்து நிற்பது, பிறகு எதையும் அழுந்தாமல், எல்லாவற்றையும் அழுந்தாமல் அறிவது என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் உயிரினுடைய அறிவு அப்படி இல்லை, உணர்த்த உணர்வது உயிரினுடைய அறிவு. எனவே பிரம்மத்தினுடைய இயல்பு வேறு, உயிர்களுடைய இயல்பு வேறு. பிரம்மமே உயிராக இருந்தால் அதே இயல்புதானே இங்கே இருக்க வேண்டும். பிரம்மமே உயிராக இருக்குமானால் பிரம்மத்தினுடைய பேரறிவு உயிருக்கும் இருக்க வேண்டும். அப்படி இல்லை, உயிர் உணர்த்த உணர்கிறது, அது தானே உணர்கிறது. எனவே இது வேறு அது வேறு. அதான் சிறப்பு இயல்பு என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பொது இயல்பு, சிறப்பு இயல்பு பொருள்களுக்கு உண்டு. சிறப்பு இயல்பு என்பது விசேடம், அது பொருள்தோறும் வேறுபடும். சிறப்பு இயல்பு ஆன்மாவுக்குரிய சிறப்பு இயல்பு உணர்த்த உணர்வது, பிரம்மத்தினுடைய சிறப்பு இயல்பு தானே அறிவது. எனவே இதனுடைய சிறப்பு இயல்பு வேறு, அதனுடைய சிறப்பு இயல்பு வேறு. இந்த சிறப்பு இயல்பு என்றைக்கும் மாறாது. சைவத்திலேயே ஒரு உட்பிரிவு இருக்கிறது, சிவசமவாதம் என்ற ஒன்று. சிவசமவாதம் அவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? முத்தி பெற்ற பிறகு உயிர் சிவத்திற்கு சமமாகிவிடும். ஆணவமலம் நீங்கிவிட்டால் உயிர்களும் சிவத்திற்கு சமமாகி சிவத்தை போல ஐந்தொழில் செய்யும். சிவம் செய்கிற செயலையெல்லாம் ஆன்மாவும் செய்யும், முத்தி பெற்ற உயிர் என்ற கொள்கை சிவசமவாதம். அது சைவ சித்தாந்தத்திற்கு உடன்படாத கொள்கை. ஏதோ ஆசைப்பட்டு அப்படி சொல்லிக் கொள்ளுகிறார்கள், நாமும் சிவமாகலாம் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டியதுதான். எனவே உயிர் எந்த காலத்திலும் சிவமாக முடியாது, சிவத்திற்கு அடிமையே தவிர சிவமாதல் இல்லை. ஆக உயிர் சிவமாக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? உயிரினுடைய சிறப்பு இயல்பு போக வேண்டும், சிவத்தினுடைய சிறப்பு இயல்பை பெற வேண்டும். இது நடக்கக்கூடிய காரியமா? சிறப்பு இயல்பு என்பது என்றைக்கு நீங்காது. பாலினுடைய சிறப்பு இயல்பு என்ன? அட்டாலும் பால் சுவையில் குன்றாது. பாலை எவ்வளவுதான் காய்ச்சி பாருங்கள், அதனுடைய சுவையை நீக்கிவிட முடியுமா? அது அதற்கே உரிய சிறப்பு இயல்பு, என்றைக்கும் போகாது. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், சங்கை எவ்வளவுதான் சுட்டாலும் அதனுடைய வெண்மை நேரம் நீங்காது, அது அதற்கே உரிய சிறப்பு இயல்பு. நாய் பாலை நிமிர்த்த முடியுமா? அது அதற்கே உரிய சிறப்பு இயல்பு. ஆமா, இப்ப சந்தனத்தை எவ்வளவுதான் அரைத்து பாருங்கள், சந்தனம் அரைக்க அரைக்க கமலுமே தவிர அந்த மனத்தை நீக்க முடியுமா? எனவே ஒரு பொருளினுடைய சிறப்பு இயல்பு என்றைக்கு நீக்க முடியாது. எனவே ஆன்மாவினுடைய சிறப்பு இயல்பு முத்தி பெற்றாலும் நீங்காது. அங்கேயும் ஆன்மா ஒன்றொன்றாகத்தான் அறியும், அங்கேயும் இறைவன் உணர்த்தத்தான் உணரும். எனவே முத்தி நிலையிலும் ஆன்மா ஆன்மாதான், சிவமாக முடியாது. எனவே பிரம்மத்தினுடைய அறிவு வேறு, ஆன்மாவினுடைய அறிவு வேறு. எனவே பிரம்மம் உயிராகாது என்று மறுக்கிறார் மெய்கண்டர். இத்தனை விளக்கத்தை ஒரே தொடர்தான். உணர்த்த உணர்தலின், உணர்த்த உணர்தலின் ஆன்மா பிரம்மம் அன்று, பிரம்மம் ஆன்மா அன்று என்கிறார். உணர்த்த உணர்தலின். எனவே ஆறாவது பிரம்மாத்மவாதத்தை இப்படி மறுக்கிறார். அடுத்து ஏழாவதாக, ஏழாவது கொள்கை சமூக ஆன்மவாதம். சமூகம் என்றால் கூட்டம், சமூகம் என்றால் கூட்டம். இந்த கடைசி கொள்கை என்ன என்றால், இதுவரை தனித்தனியாக சொல்லி மறுத்தீர்கள், பரு உடம்பு ஆன்மா அல்ல, சூக்கும உடம்பு ஆன்மா அல்ல, பிராணவாயு ஆன்மா அல்ல என்றெல்லாம் மறுத்தீர்கள். இத்தனையும் கூடிய கூட்டம்தான் ஆன்மா என்று ஏன் கொள்ளக்கூடாது? இத்தனையும் சேர்ந்த கூட்டம்தான் ஆன்மா, வம்பே இல்லை. அப்படி ஒரு கொள்கை, இத்தனையும் சேர்ந்த கூட்டமே ஆன்மா, அனைத்து கருவிகளின் கூட்டம்தான் ஆன்மா. ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை, அனைத்து கருவிகளின், எதையும் விட்டால்தானே குறைபாடு. எனவே எல்லாம் சேர்ந்த கூட்டத்தோடு கூட்டமாக எல்லாம் சேர்ந்ததுதான் ஆன்மா. அப்படி சொன்னால் தானே வம்பு வராது என்கிறார்கள் சமூக ஆன்மவாதிகள். அனைத்து கருவிகளின் கூட்டமே ஆன்மா, அவர்களையும் விடவில்லை. நீங்கள் சொல்வதும் தவறு. அனைத்து கருவிகளின் கூட்டம் என்ன தெரியுமா? அதுதான் அப்பா உடம்பு. அனைத்து கருவிகளில் கூடினாலும் அது உடம்பு என்ற பெயர் பெருமை தவிர உயிர் என்ற பெயரை பெறாது. அனைத்து கருவிகளின் கூட்டம் உடம்பே தவிர உயிர் அல்ல என்று மறுத்து விடுகிறார். அதை வெளிப்படையாக மறுக்கவில்லை. அந்த அடைமொழி மாயா எந்திர தனு, மாயா எந்திர தனு. எனவே அனைத்து கருவிகளின் கூட்டத்திற்கு என்ன பெயர்? உடம்பு. தனு, தனு. அது எப்படிப்பட்ட தனு? எந்திரம், எந்திரம். இந்த உடம்பு ஒரு எந்திரம் போன்றது. என்ன அற்புதமான எந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது! எத்தனை கம்ப்யூட்டர்கள் சேர்ந்தாலும் இந்த உடம்புக்கு ஈடாகுமா? எத்தனை லட்சக்கணக்கான கருவிகள் உடம்பிலே அமைந்திருக்க, நுட்பமான கருவிகள். இந்த விஞ்ஞானிகள் சொல்வது போதாது என்று தத்துவங்கள், எத்தனை 36 தத்துவங்கள் இத்தனை உடம்பிலே அமைந்திருக்கின்றனவே. இத்தனை கருவிகளும் இருக்கின்றன என்று நமக்கு ஏதாவது தெரிகிறதா? நாம் இத்தனை கருவிகளோடு உடம்போடு கூடியிருக்கிறோம் என்றாவது நமக்கு தெரிகிறதா? நாம் பாட்டுக்கு போகிறோம் வருகிறோம், உடம்பை பற்றிய நினைப்பே நமக்கு இல்லையே. எப்போது உடம்பை பற்றிய நினைப்பு வருகிறது என்றால், ஏதாவது காய்ச்சல் வந்தால் அப்போதான் டாக்டரை பார்க்க ஓடுகிறோம். தலை வலிக்கிறது, கால் வலிக்கிறது. உடம்பு நன்றாக இருக்கிற வரை உடம்பை பற்றிய நாம் நினைப்பது இல்லை. அவ்வளவு தூரம் நாம் உடம்போடு ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம், உடம்போடு ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம். எனவே உடம்புக்கு நமக்கும் உள்ள உறவு என்ன? உடம்புக்கு நமக்கும் உள்ள உறவுக்கு என்ன பேரு தெரியலையா? அத்திவிதம் தான். நமக்கும் படிச்சிருக்கீங்கல்ல, உடல் உயிர் போலன்னு ஓமி படிச்சிருக்கீங்கல்ல, உடம்பும் உயிரும் போல ஒன்றாதல். ஆக உடம்புக்கும் உயிருக்கும், நமக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு அத்திவிதம். எனவே ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பும் அத்திவிதம்தான். மாயைக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பும் அத்திவிதம்தான். ஆணவ மலத்துக்கு நமக்கும் உள்ள தொடர்பும் அத்திவிதம்தான். ஆணவ மலத்திற்கு நமக்கும் உள்ள தொடர்பும் அத்திவிதம்தான். அத்திவிதம் என்றால் என்ன? இரண்டு பொருள்கள் இரண்டு என்று சொல்ல முடியாதபடி ஒற்றுமைப்பட்டு இருத்தல். தாய்மானவர் சொல்லுகிறாரே, பெருமானே நான் இப்போது ஆணவ மலத்தோடு அத்துவிதமாக இருக்கிறேன், இந்த நிலை நீங்கி உன்னோடு என்றைக்கு நான் அத்துவிதமாக கலக்கப் போகிறேன் என்று வருந்தி வேண்டுகிறாரே. ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெஞ்ஞான தாணுவினோடு அத்துவிதம் சாரும் நாள் என்னாளோ என்று என்னால் கண்ணியிலே சொல்லுகிறாரே. எனவே சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிற ஒரே உறவு அத்துவிதம். எல்லா பொருள்களுக்கும் இடையிலே இருக்கிற உறவு அத்துவிதம். அதை நினைவிலே கொள்ள வேண்டும். எனவே இந்த எந்திர உடம்பாகிய எந்திரம் இது தானாக இயங்குமா? எந்திரம் என்றால் அதை இயக்குகிறவன் ஒருவன் இருக்க வேண்டும். எனவே உயிர்தான் இந்த உடம்பாகிய தனுவாகிய எந்திரத்தை இயக்குகிறவன் உயிர்தான். எனவே மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உளது. எனவே இந்த நூற்பாவினாலே நமக்கு என்ன செய்தி தெரிகிறது என்றால், இந்த மூன்றாம் நூற்பாவினாலே ஆன்மாவை பற்றி நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? ஆன்மா என்பது மாயா காரியங்களில் ஒன்று அல்ல. மாயா காரியங்கள் என்றால் எவை? தூள உடம்பு, சூக்கும உடம்பு, பிராணவாயு, இவையெல்லாம் மாயா காரியங்கள். ஐம்பொறிகள், கருவிகள் எல்லாம் மாயா காரியங்கள் தான். எனவே ஆன்மா என்பது மாயா காரியங்களைப் போல ஜடமல்ல, அறிவே இல்லாத மாயை அல்ல ஆன்மா. அதே நேரத்தில் பேரறிவாகிய பிரம்மமும் அல்ல, பிரம்மமும் அல்ல ஆன்மா, மாயையும் அல்ல பிரம்மமும் அல்ல. இரண்டுக்கும் வேறாகிய தனிப்பொருள், ஒரு தனிப்பொருள் ஆன்மா. இந்த மாயா கருவிகள் எது போல ஆன்மாவுக்கு என்றால், கண்ணுக்கு கண்ணாடி போல, கண்ணுக்கு உதவி செய்கின்ற கண்ணாடி போல ஆன்மா அறிவதற்கு துணை செய்கின்ற கருவிகள் இந்த மாயா காரியங்கள். எனவே மாயை உயிருக்கு அறிவு விளக்கத்துக்கு உதவுகிற கருவிகள். எனவே ஆன்மா தன்னை உணர்தல் என்றால் இப்படித்தான், நான் இந்த உடம்பு அல்ல, ஐம்பொறிகள் நான் அல்ல, இவற்றுக்கெல்லாம் வேறாகிய சித்து பொருள் நான், உடம்பு அல்ல, ஐம்பொறிகள் நான் அல்ல, பிராணவாயு நான் அல்ல, இவற்றுக்கெல்லாம் வேறாக இருக்கிற சித்து பொருள். சித்து பொருள் என்றால் நானாக அறிகிற சித்து பொருளா? இல்லை, உணர்த்த உணர்கிற சித்து பொருள் என்ற கருத்தை உணர்த்துவதுதான் இந்த மூன்றாவது நூற்பா. எனவே உளது நூற்பாவை பாருங்கள். உளது, இளது என்றலின், எனதுடல் என்றலின், ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின், கண்படில் உண்டிவினை இன்மையின், உணர்த்த உணர்தலின், மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா. அடுத்து நான்காவது நூற்பா. இந்த முதல் மூன்று நூற்பாக்களும் பிரமாண இயல், பிரமாண இயல். இனி நாம் அடுத்து நான்காவது நூற்பா.